வெல்கம். குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி தர்ஸ்டே. திஸ் இஸ் சிரில். யூ ஆர் லிஸ்னிங் டு தமிழ் பிக்ஸ் ஆன் ஆரபிள் ரேடியோ. எல்லாரும் சேஃபாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன்னா, அருவினாலே குழந்தையிலேருந்து பெரியவங்க வர எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்ததுமே அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்மளை அறியாமல் நமக்கு வந்துடும். அப்படிப்பட்ட அருவியில் ஒன்றான ஒகேனிக்கல் அருவியை பற்றி தான் தெரியாத சில இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டில் தர்மபுரி மாவட்டத்தில் இந்த ஒகேனிக்கல் அருவி இடம்பெற்றிருக்கு. கர்நாடகாவிலிருந்து வர காவேரி ஆறு இங்கே அருவியாக பிரிஞ்சு கொட்டுது. தர்மபுரியிலிருந்து 47 கிலோமீட்டரில் தான் இந்த ஒகேனிக்கல் அருவி இடம் பிடிச்சிருக்கு. இந்த ஒகேனிக்கலை சங்க இலக்கியங்களில் தலைநீர் அருவி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அருவியை சுற்றி இருக்க பகுதிகளையும் தலைநீர் நாடு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒகேனிக்கலோட சுத்த தமிழ் பேர் என்னென்னா உகுநீர்கல். அந்த காலகட்டத்தில் திப்பு சுல்தான் ஆட்சியில் இருந்தப்போ வரி வசூலிக்கிறதுக்காக அங்கே நிறைய கன்னட மக்களை வேலைக்கு வச்சுருக்காரு. அதனாலேயே அங்கேருந்த தமிழ் பேர்லாம் கன்னட பேரில் மாற்றிருக்காங்க. அப்படின் தான் உகுநீர்கல்னு இருந்த பேரை ஒக்கேனிக்கல் அப்படின்னு மாற்றிருக்காங்க. உகுநீர்கல்லுக்கு என்ன மீனிங்னா புகை சூழ்ந்த பாறை அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த அருவியிலிருந்து வர தண்ணிலாம் பாறை மேலே தெரித்து புகை எஃபெக்ட் கொடுக்கறதால இந்த பேரை வச்சுருக்காங்க. இந்த அருவி கடல் மட்டத்திலிருந்து 1800 அடியில் அமைஞ்சிருக்கு. ஒகேனிக்கலோட முழு அழகை ரசிக்கணுன்னா அங்கே பாறைகளுக்கு நடுவில் தொங்கும் பாலம் அமைச்சிருக்காங்க. அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்குன்றவங்க அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே மக்களே, இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸ்பீடாக கதைக்குள்ளே போகலாமா? லாஸ்ட் எபிசோடில் இறுகிய மனதோட அங்கே எல்லாரும் இருந்தவர்களோட உடலுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினாங்க. சேவகர்கள் மலர் வளையத்தை நீட்ட அதை வாங்கின சேர செங்குட்டுவன் மண்டியிட்டு இறந்த வீரர்களோட காலடியில் வச்சார். அவரோட செயலை மனப்பூர்வமாக நன்றியும் மரியாதையும் தெரிஞ்சது. 1000 மைல்கள் தூரம் இருக்கும் இறந்தவர்களோட மனைவிகளையும் குழந்தைகளையும் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தாரு. உடனே அமைச்சர்கிட்ட, இவர்கள் இறந்த செய்தியை அவர்களோட குடும்பத்தார்கிட்ட சொல்ல சொல்லுங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் அடக்கம் செய்ய பொறுப்பான அதிகாரிகளை இங்கே இருக்க சொல்லுங்க, இவர்களோட குடும்பத்துக்கு உடனடியாக இழப்பீட்டுத் தொகையை வழங்க ஏற்பாடு செய்யுங்க, இவர்களோட மனைவியர் காலம் முடியும் வர மாதம் உதவித்தொகை வழங்க ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னார். உடனடியாக செய்கிறேன் மன்னா அப்படின்னு சொன்னார் அமைச்சர். தனக்கு தங்க ஏற்பாடு செய்திருந்த மாளிகைக்கு செங்குட்டுவன் போனார். தொடர்ச்சியாக கடின உழைப்புக்கு அப்புறம் கிடைக்கிற ஓய்வுக்கு ஈடு இணையே கிடையாதுன்னு உள்ளே போயிட்டு உட்கார்ந்ததும் இதை செங்குட்டுவன் புரிஞ்சிக்கிட்டாரு. அப்போ சேவகன் ஒருத்தன் உள்ளே வந்து, மன்னா உங்களை பார்க்க மறையோன் மாடலன் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னான். வர சொல்னு சொன்னார் மன்னர். மாடலன் உள்ளே வந்ததும் சேரனோட வெற்றிக்கு வாழ்த்து சொல்லிட்டு அப்புறம் ஒரு பெருமூச்சு விட்டு, மாதவியின் காணல் வரியில் தொடங்கியது, இப்போது கனகன் விசயனுக்கு பாடம் புகட்டும் வரை வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னான். கனகன் விசயனுக்கு பாடம் புகட்டும் நோக்கம் எனக்கு ரொம்ப காலமாகவே இருந்தது. அது இப்போ இந்த கோவில் எழுப்புவதன் மூலம் நிறைவேறியது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னார் மன்னர். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கண்ணகி விஷயத்தில் ஒன்று கொண்டு தொடர்புடைய பல நிகழ்வுகள் நடந்திருப்பதாக புரிகிறது. அவற்றையெல்லாம் எனக்கு விவரமாக சொல்ல முடியுமா? இப்போ உங்களுக்கு எந்த வேலையும் இல்லையே அப்படின்னு கேட்டார் மாடலன். இல்லை, ஒரு பெரிய வேலையை நினைத்தது போலவே முடித்த சந்தோஷத்தில் ஓய்வெடுத்துட்ருக்கேன். ரொம்ப தூர பயணத்தாலும் போரிலும் களைத்திருக்கும் என் படையருக்கும் படையினருக்கும் மற்றவருக்கும் நல்ல ஓய்வு தேவை. அதற்காக இன்னும் 2 நாட்களுக்கு அனைவருக்கும் உறக்கமும் உணவு கேளிக்கைகள் மட்டுமே அப்படின்னு சொன்னார் மன்னர். அப்படி என்றால் கண்ணகியின் கதையை நான் முதலிருந்து சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தான் மாடலன். ஆர்வத்தோட உங்களை போலவே மன்னனும் கேட்க ரெடியானார். புகார் நகரத்தோட குதூகலமும் உற்சாகமும் கண்ணகிக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, அதுக்கு மாறாக வேதனையை தான் தந்துச்சு. ஊர் சந்தோஷத்தை பார்த்து வயிற்றுச்சல் படுற பெண் இல்லை அவ. சேர்த்த பணத்தை ஏழைகளுக்கு வாரி வழங்குற உயர்ந்த குடும்பத்தில் நல்ல பண்புகளோடு வளர்க்கப்பட்டவள் கண்ணகி. அப்புறம் எதற்கு ஊரோட குதூகலம் அவளுக்கு வேதனையை கொடுக்கணும்? சந்தோஷமும் துக்கமும் வெளியவா இருக்கு. புது புது இடங்களுக்கு போயிட்டு சந்தோஷமாக இருக்கும். புது புது மனிதர்களோட பழகி சந்தோஷம் அடைகிறோம். புதிய பாடல்களை கேட்டு சந்தோஷம் அடைகிறோம். புது புது வகை உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷம் அடைகிறோம். சந்தோஷம் நாம் பார்க்கிற இடங்களில் வேற வேறையாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் பொதுவானது நாம் தானே. அப்படின்னா சந்தோஷம் இருப்பது நம்மக்கிட்ட தானே. அப்போது உண்மையில் நம்மக்கிட்ட இருக்க சந்தோஷம் தானே இடங்களுக்கும் மனிதர்களுக்கும் உணவுகளுக்கும் ஏற்றாற்போல் மாறுது. இன்னைக்கு இந்திர விழா புகார் நகரமே உற்சாகமாக ஆரவாரமாக கொண்டாடுது. ஆனால் கண்ணகியின் மனது மட்டும் சந்தோஷமாக இல்லை. காரணம் என்னென்னா, இதே புகார் நகரம் இதே குதூகலமும் உற்சாகமும் இருந்த வேறொரு நாள் அவள் மனதில் ஓடிட்டு இருந்தது தான். புகார் நகரம் சோழ நாட்டின் முக்கிய நகரங்களில் ஒன்று. கடற்கரை ஓரத்தில் அமர்ந்த ஒரு அழகான ஊர். காவிரி பூம்பட்டினம் என்கிற பேருக்கு ஏற்ற போல கரை புரண்டு ஓடும் காவிரியும் பூஞ்சோலைகளும் நிறைந்த நகரம். 8 குதிரைகள் பூட்டிய 4 ரதங்கள் இணையாக போகக்கூடிய அளவுக்கு அகன்ற வீதிகள். கலங்கரை விளக்கத்தின் சுழலும் ஒளி சாளரம் வழியே உள்ளே புகுகிற உயரத்தில் அமைந்திருக்கும் மாளிகைகள். அடர்ந்து வளர்ந்த பூஞ்சோலைகள், அங்கே வண்ண வண்ண மலர்கள், பல்வேறு மனங்கள், அங்கே இருக்கும் வண்ணத்த பூச்சிகளும் வண்டுகளும் சூரியனை பார்த்திருக்கவே முடியாது. தனியான பூஞ்சோலைகள் மட்டுமல்ல, வீடுகளின் வாசலில் மாதவி பந்தல் என்று அழைக்கப்படும் வசந்த மல்லி கொடிகள். இதன் காரணமாக தெருக்களில் நடக்கும்போது மல்லிகை மனத்தை சுமந்து வரும் ஈரமான கடல் காற்று முகத்தை தழுவுவது ஒரு சுகமான அனுபவமாக இருந்தது. சாலைகளின் ஓரம் வழிப்போக்கர்கள் இளைப்பாற நிழலும் பசியார பழங்களும் நிறைந்த கனித்தோட்டங்களும் இருந்தது. நெய்தல் நிலத்தின் பயிர் தொழில் பொதுவாக வானம் பார்த்த பூமியாகவே இருக்கும். ஆனால் கரை புரண்டு ஓடும் காவிரி பூம்புக்காருக்கு அந்த கஷ்டத்தை தரவில்லை. நெல்மணிகளின் கணத்தில் தலை சாய்ந்து பயிர்களை பார்க்கும்போது வருகின்றவர்களை பணிவோடு வரவேற்பது போல காட்சியளிக்கிறது. புகார் நகரம் முழுவதும் பச்சை கம்பளம் விழித்தாற்போல் செழுமை. அங்கு வாழ்ந்த மக்களிடம் செலவு செய்ய இருந்த ஏராளமான செல்வத்தை நம்பி வணிக வீதியில் முத்துக்களும் மாணிக்கங்களும் வைரங்களும் தங்க நகைகளும் குவித்து வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, கணிகையரின் ஆடை அலங்காரமும் ஆபரணங்களும் அவர்கள் வசித்த அடுக்குமாடிகளும் கூட பூம்புக்காரின் செல்வ செழிப்பை காட்டின என்றே சொல்லலாம். ஆம், தங்களிடம் வருகிற ஆண்களிடமிருந்து கணிகையர் சம்பாதித்தது இவ்வளவு என்றால் மக்கள் செல்வம் எத்தகையதாக இருக்க வேண்டும்? வசீகரமும் கிளர்ச்சி ஊட்டும் உடலமைப்பும் கொண்ட இளம் பெண்கள் பூம்புகார் இந்திரனின் நகரம் என்பதற்கு கட்டயம் கொண்டிருந்தார்கள். இயற்கையிலேயே சந்தோஷமாக இருக்கிற பூம்புகார் மக்கள் அன்று மேலும் உற்சாகத்தில் இருந்தார்கள். மக்களின் அந்த உற்சாகம் கண்ணகியையும் தொற்றிக்கொண்டது. அவளும் மிக சந்தோஷத்துடன் காணப்பட்டாள். அந்த மிகப்பெரிய மண்டபத்தில் அவளை சுற்றிலும் தோழி பெண்கள் நேர்த்தியான உடையணிந்து சடங்குகளில் ஈடுபட்டிருப்பது போல நடித்தார்கள். எதர்ச்சியாக பார்ப்பது போல பெண்களை தேடினார்கள் அங்கே இருக்கும் இளைஞர்கள். தங்களை பார்க்காத இளைஞர்களை பார்த்து ஏங்கியும் பார்க்கிறவர்களை பார்த்து முறைத்தார்கள் அங்கே இருக்கும் பெண்கள். திருமணமான சில பெண்கள் கண்ணகியை சுட்டிக்காட்டி தாழ்ந்த குரலில் பேசி ஆர்ப்பாட்டமாக சிரித்தனர். அங்கே இருந்த ஆண்களின் கண்கள் மேடையில் இருந்த பெண்கள் மீதுதான் இருந்தது. அங்கே பார், அந்த பெண் என்னை 3rd முறை பார்க்கிறாள். இவ்வளவு தொலைவிலிருந்து பார்த்தால் அவள் என்னை கூட தான் பார்த்திருக்கக்கூடும் என்றான் இன்னொருவன். போய் பேசு என்று சொன்னான் மற்றொருவன். அவள் தந்தையும் சகோதரனும் என்னை கொல்வதற்கா என்றான். இத்தனை அழகு கொண்ட பெண்ணுக்காக செத்துப்போவது கூட தவறில்லை என்றான் இன்னொருவன். அப்போ நீ போய் சாவு என்றான். ஆனால் அவன் நிஜமாகவே அந்த பெண்ணிடம் சென்று பேசினான். என்ன பேசினான் என்று தெரியவில்லை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவள் வெக்கப்பட்டு சிரித்தாள். அவனிடம் பேச ஆரம்பித்து விட்டாள். அதை பார்த்து அவன் நண்பர்கள் பொறாமையில் வெந்தார்கள். அப்படி என்ன அவகிட்ட பேசினான்? யார் அந்த அழகி? யார் அந்த இளைஞன்? இன்னும் என்னெல்லாம் கண்ணகியோட கதையில் நடந்துச்சுன்னு மாடலன் சேரன் கிட்ட சொன்னான். இதெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோடு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, கூட இருக்கவங்கள ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. இதோட கடையை முட்டு கிளம்புறது நான் உங்கள் இடையில். டடா.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.